நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். தங்கை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தங்கை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தங்கை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே.
வணக்கம் எஸ் கே ஸ்ரீதரன் அவர்களே.
வணக்கம். வணக்கம் தமிழ் உள்ளவங்களுக்கு அன்பான வணக்கங்கள்.
தஞ்சை பெரிய கோவிலின் பெருமைகள் அப்படிங்கிற மாதிரி என்ன பெருமைகளை எல்லாம் சொல்லலாம் சொல்லுங்களேன்?
தஞ்சை பெரிய கோவில் என்பது பாத்தீங்கன்னா திராவிட கட்டடக்கலையில ஒரு மாறுபட்ட ஒரு கட்டடக்கலை முன்மாதிரியை கொண்டது வந்து இந்த தஞ்சை பெரிய கோவில். அதாவது திராவிட கலை கட்டடக்கலையில பாத்தீங்கன்னா முன்கோபுரம் வந்து அதிக உயரமா இருக்கும். இறைவன் இருக்கக்கூடிய அந்த கருவறை என்பது வந்து பாத்தீங்கன்னா சிறிய இதாக சிறிய விமானம் சொல்லக்கூடிய விமானம் வந்து சிறிய அளவுல இருக்கும். இதுதான் திராவிட கட்டடக்கலையுடைய ஒரு ஒரு வடிவம்சம். ஆனா தஞ்சை பெரிய கோயில் வந்து பாத்தீங்கன்னா நுழைவாயில் கேரளாந்தன் வாயில் கூடிய அந்த நுழைவாயில் வந்து பாத்தீங்கன்னா சிறியதாகவும் பெருவுடையார் ஈஸ்டன் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 216 அடி உயரமுள்ள ஒரு விமானமாக ஒரு மாறுபட்ட ஒரு கட்டடக்கலையை கொண்டது வந்து தஞ்சை பெரிய கோயில். இன்னொரு சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா கோவில்கள் அமைக்கும் பொழுது கோவில்களுடைய ஒட்டுமொத்த எல்லா பணியும் அதாவது முன் மண்டபம் அர்த்த மண்டபம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் முடிச்சிட்டு இருக்க அப்புறம் தான் கடைசியா கொண்டு போய் இந்த கர்ப்ப கிரகத்துல அந்த இறைவனை கொண்டு போய் உள்ள வைப்பாங்க. ஆனா நீங்க வந்து தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிவன் லிங்கம் அது. அந்த சிவன் லிங்கத்தை வந்து நீங்க வந்து கோயில் கட்டதுக்கு பிறகு நீங்க வந்து உள்ள கொண்டு போய் நீங்க வைக்க முடியாது. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த லிங்கத்தை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த கட்டடத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுப்பியிருக்காங்க மேல. அதாவது நீங்க எழுப்புறது அப்படின்னா நீங்க வந்து இப்போ கல்லை கொண்டு அப்படியே அடுக்கிட்டு போற மாதிரி இல்லை, செங்கல் மூலமா கட்டிக்கிட்டே போற ஒரு புதை கோயில் இல்லை. அது வந்து பல ஆயிரக்கணக்கான கருங்கற்களான ஒரு வடிவங்களை ஒருங்கிணைத்து அருமையாக ஒன்று சேர்க்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு கோபுரம் அது அந்த விமானம். அப்போ அதுக்கு வந்து இம்மாதிரியான ஒரு முன்திட்டம் அதாவது ப்ரீ பிளான் வந்து இருந்தா அதை வந்து நம்ம அவங்களால அதை செயல்படுத்திருக்க முடியும். இன்னைக்கு வந்து நிறைய கட்டிடக்கலையில வந்து பல வேறு யுக்திகள் அதாவது டெக்னிக்ஸ் இருக்கு, இன்னைக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து இதெல்லாம் செய்வதற்கான எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு காலத்துல இவ்வளோ கற்களையும் அவன் வந்து முதல்ல ஒரு லிங்க் அதாவது ஜாக் சொல்லுவாங்க பல் வடிவு மாதிரி உன்னோட ஒன்னு வந்து இணைக்கிறதுக்கு வந்து ஒரு வடிவத்தை கிரியேட் பண்ணும். அப்பனா அவங்க வந்து அந்த கல்லை வந்து ஒன்னுலேருந்து நம்பர் வரைக்கும் அது ஒரு நம்பர் மாறினா கூட அந்த அந்த தெரு அந்த கோபுரத்தை வந்து முழுமைப்படுத்த முடியாது. அப்போ அதை வந்து என்ன அந்த ஒவ்வொரு கல்லுக்கும் கொடுத்து அதுக்கு வந்து இந்த பிட் அண்ட் ஜாங்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி அந்த கோபுரத்தை வந்து அவங்க எழுப்பி கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து எவ்வளவு அவங்க வந்து இதுவா இருந்திருக்கணும். அந்த ராஜராஜ சோழன் அதனாலதான் தன்னுடைய பேரை அந்த பெருந்த அந்த அந்த கோயிலுடைய தலைமை சிற்பிக்கு மாமா ராஜராஜ சோழன் குந்திரமல்லன் பெருந்தச்சன் அப்படிங்கிற அந்த பேரை தன்னுடைய பேரை வந்து அவருக்கு பட்டமா அந்த சிற்பிக்கு வந்து கொடுத்துருக்காரு. அப்ப அவரு எவ்வளவு கடுமையான ஒரு பணியை அவர் வந்து அவர் செஞ்சிருக்கணும் எக்ஸிகூஷன். இன்னைக்கு வந்து எத்தனையோ சோழக மன்னர்கள் இருந்தா கூட ஏன் இன்னைக்கு ராஜராஜ சோழன் மட்டும் தெரியுதாருன்னா அந்த தஞ்சை பெரிய கோயில அவர் கட்டினதுனாலதான் அந்த அந்த சோழ மன்னர்கள்ல ஒரு பெரிய ஒரு மன்னராக அவர் வந்து இன்னைக்கு அறியப்படுறார். அதனால கட்டடக்கலை என்பது இன்னைக்கு வந்து மற்ற கட்டடக்கலையோட கம்பேர் பண்றப்போ தஞ்சை பெரிய கோவிலோட கட்டடக்கலை என்பது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசலாம். அப்பேற்பட்ட ஒரு டெக்னிக் பொறியியல் வல்லுநத்துவம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று அந்த தஞ்சை பெரிய கோவில்.
மாமன்னர் ராஜராஜ சோழன் பற்றி சொல்லுங்களேன். பல மன்னர்கள்ல ராஜராஜ சோழன் வந்து மிக சிறப்பான மன்னனாக பார்க்கப்படுகிறார். எந்த வகையில அவரின் சிறப்புகள் உள்ளன?
மன்னர் அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஷியன்ட் அதாவது ஆளுமை திறமுள்ள ஒரு அரசனாக அவர் இருக்கணும். ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா அவர் பதவிக்கு வரப்ப கூட வந்து அந்த பதவி வந்து அவருக்கு வந்து இருந்ததா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அந்த வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அவர் வந்து அவருடைய சிறிய தந்தை தான் ஆக்சுவலா அதாவது மதுராந்தக சோழன் சொல்லக்கூடிய அவரு சிறிய தந்தை தான் அந்த பதவிக்கு ஆக்சுவலா வரக்கூடிய அரசனா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அவரு ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா 981 பிறகுதான் உள்ள வர்றாரு அரசனா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் அவருடைய இதெல்லாம் வெளியில வருது. அதாவது ஒரு அரசனா உள்ள வரப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் போர் சண்டை போட்டு போர் மட்டும் ஜெயிக்கிறனால ஒரு அரசனை வந்து ஒரு பேரரசனா நம்ம வந்து நம்ம வச்சுக்க முடியாது. ராஜராஜ சோழனை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் எல்லா ஃபீல்டு அதாவது எல்லா துறைகளிலுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு வல்லுநராக இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து யாரும் ப்ராப்பரா சர்வே பண்ணதே கிடையாது, சர்வே அளவுகோல் எடுத்து அதை சர்வே பண்ணதே கிடையாது. இப்போ ராஜராஜ சோழன் என்ன பண்றாருனா தன்னுடைய கட்ட விரலை பேசிக் யூனிட் ஒரு ஒரு அளவுகோலா வச்சு ஒரு ராஜஸ்தம்பம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஸ்கேலை கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணி தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த அவர் வந்து போரிட்டு வெற்றி பெற்ற அனைத்து பகுதியில் என்ன பண்றாருன்னா அளக்கிறார். அளந்து என்ன பண்றாருன்னா கோட்டம் நாடு வளநாடுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா பிரிக்கிறார். அதாவது இன்னைக்கு குறிக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் மைக்ரோ லெவலில் கூடிய பஞ்சாயத்து யூனிட்ஸ் வந்து அன்னைக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வளநாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராவின்சஸை வந்து பிரிச்சிருக்காரு. அந்த ப்ராவின்ஸையும் பிரித்து ஒவ்வொரு ப்ராவின்ஸ்க்கும் ஒரு ஒரு கவர்னர் மாதிரி ஒருத்தர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு. அதில் ராஜேந்திர சோழன் தன்னுடைய பையனும் ஒரு கவர்னராக ஒரு ஸ்டேட்டில் அவர் வந்து போடுறாரு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ அதுலேருந்து என்ன வருமானம் வருதுங்கிறத கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்காரு. ஒரு 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 வயலில் ஒரு ஏக்கர் நிலத்தில் எவ்வளவு வந்து நெல் கிடைக்கும் அப்படிங்கறத அவர் கரெக்டா மெஷர் பண்ணியிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு செய்யக்கூடிய வேலையில அவர் அன்னைக்கே அதை வந்து முன்மாதிரியா செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி ஒவ்வொரு கிராமத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பராந்தக சோழன் காலத்துல தான் குடவோலை அப்படிங்கிற கூடிய அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அதை வந்து ப்ராப்பரா எல்லா கிராமத்திலேருந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து குடிமராமரத்து பணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து எல்லா ஊர்லயும் வந்து நீர்நிலையை வந்து மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக குடிமராமரத்து பணிக்காக ஊர் தலைவர்களை வந்து உருவாக்கி அவங்க கிட்ட வந்து அந்த லோக்கல் பாடி மூலமாக அந்த நீர்நிலையை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கும் அவங்க அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கான ஒரு அதிகாரத்தை அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட் டைரக்டா அரசாணை வந்து அந்த ஊர்ல வந்து அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம் நீர்நிலையெல்லாம் வந்து அவங்க வந்து பராமரிக்கணுங்கிற தேவை இல்லாம அதுக்கு வந்து ஒரு கல்வெட்டுல என்ன சொல்றாரு புதுக்கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏரியில ஒரு கல்வெட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஏரியிலேருந்து வந்து வெளியேறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்தூபின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல என்ன பண்றாரு கல்வெட்டு வைக்கிறாரு அப்படின்னா என்னுடைய தலைமேல் இந்த ஏரியை யார் சுத்தம் பண்ணி நீர்நிலையை பாதுகாக்கிறாரோ அவருடைய பாதத்தை என் தலையில் தாங்குகிறேன் என்று ஒரு கல்வெட்டை அவர் வந்து அந்த இதுல அவர் வந்து செஞ்சு வச்சிருக்கிறார். அவ்வளவு பெரிய அரசன் அவனுக்கு நான் ஒரு பொற்கிழி கொடுக்குறேன் இல்லை அவனுக்கு ஒரு நிலம் தானமாக கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இந்த வேலையை யார் செய்கிறானோ அவனுடைய பாதத்தை என் தலைவி மேல் வைத்து நான் வணங்குவேன்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு வந்து மக்களுடைய நலத்தின் மீது எவ்வளோ அக்கறை இருந்தால் அந்த அரசன் வந்து அப்படிப்பட்ட ஒரு இதை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அவன் வந்து வெறும் போர் போட்டு சண்டை போட்டு ஊர்களை மட்டும் பிடிச்சதாக சொல்லலை. இப்போ நீங்கள் இலங்கையே அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து கைப்பற்றினார் அப்படின்னா அவர்கள் வந்து பாண்டியர்களுக்கோ சேரர்களுக்கோ உதவி செஞ்சாங்கிறதுக்காக அவங்க வந்து அதை செய்யலை. ஒட்டுமொத்தமா அந்த வங்காள விரிகுடா அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வணிகம் வந்து சோழ நாட்டினுடைய ஆதிக்கத்துல இருக்கணும் அப்ப அதுக்கு இலங்கை வந்து ஒரு இடத்துல இருக்க நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இந்திய வணிகர்கள் சோழ நாட்டுக்கு அந்த காவிரி பூமட்டத்திலிருந்து பெறப்படக்கூடிய வணிகர்களுக்கு பாதுகாப்பாக சோழர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இலங்கையை கைப்பற்றி அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வந்து இந்த வணிகம் மூலமா காமர்ஸ் அண்ட் ட்ரேடு மூலமா இருக்கக்கூடிய வணிகத்தின் மூலக்கூடிய வரி அதன் மூலமா வருவாய் ஈட்டி நிறைய செயல்கள் செய்ய முடிஞ்சிருக்கு சோழர்களால். இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்வியலோட அவன் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவன் இந்த பேரரசன் வந்து இதெல்லாம் செய்திருக்கிறார். இதெல்லாம் இதை பாக்குறப்போ அவன் நிச்சயமாக போற்றக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு மன்னன் தான் ராஜராஜ சோழன்.
தஞ்சை பெரிய கோவிலுக்கு 23 ஆண்டுகளுக்கு பின்னர் குடமுழுக்கு நடைபெறுகிறது இல்லையா?
ஆமா ஆமா.
இந்த நிகழ்வின் சிறப்புகளை சொல்லுங்களேன்.
இந்து மத வைதிகத்தின்படி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகாலம் 13 ஆண்டுகாலமுக்கு குறைந்தபட்சம் ஒரு வந்து ஒரு தடவை வந்து குடமுழுக்கு செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் வந்து 23 ஆண்டு காலங்கிறது ஒரு நீண்ட இடைவெளி தான். 1997 பிறகு இப்போ 2020 இந்த குடமுழுக்கு நடக்குது ஒரு நீண்ட இடைவெளி தான். இந்த இடைவெளிக்கு பிறகாது இந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பாக நடப்பது உண்மையிலே தஞ்சை மக்களாகிய எங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழருக்கும் ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா உலகத்தினுடைய பாரம்பரிய சின்னமாக போற்றப்படக்கூடியது தஞ்சை பெரிய கோயில். இன்னைக்கும் வந்து எண்ணற்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கட்டடக்கலை அப்படின்னாலே தஞ்சை பெரிய கோயில் தான் முதல்ல எல்லாருக்கும் நினைவு பெறுது. சிற்பக்கலைனா தான் எல்லாரும் மகாபலிபுரம் போவாங்க, ஆனா கட்டடக்கலைன்னு சொன்னா தஞ்சை பெரிய கோயில் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அந்த அப்படிப்பட்ட சிறப்புடைய தஞ்சை பெரிய கோயிலுக்கு இன்னைக்கு வந்து ஒரு குடமுழுக்கு விழா அப்படின்றது எல்லாரும் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து நீங்க குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து அவசர அவசரமா சுபாஷத்தை செய்யறதோட குடமுழுக்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெனோவேஷன் மாதிரிதான். அப்ப அந்த கோயில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சிற்பங்கள் கட்டடமும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும். அப்ப வந்து இந்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல தான் இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. இப்ப அவங்களும் இந்திய தமிழக இந்து அறநிலைத்துறை அமைச்சகமும் சேர்ந்து இந்த குடமுழுக்கு வந்து சிறப்பமா நடத்துறாங்க. மாவட்ட ஆட்சியர்கள் அவருடைய நல்ல ஒத்துழைப்போட இந்த குடமுழுக்கு நடைபெறுகிறது. இது வந்து தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு செயலாகும் இந்த நிகழ்வு.
மிக்க நன்றி ஸ்ரீதர் அவர்களே.
நன்றி நன்றி. நான் உங்களுக்கும் உங்களுடைய அந்த பண்பலை அலவரிசிக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம்.
ஆயிரம் ஆண்டு தாண்டியும் ஆகாயம் வியந்து பார்க்கும் ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய நம சிவாய. தஞ்சை கோயில் குடமுழுக்கை தரணி எல்லாம் பேசி தீர்க்கும் ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய நம சிவாய. ராஜராஜ சோழனின் ராஜாங்கம் செய்த சாதனை
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.